the mistake that man made right from the beginning was that he did not submit to God's way but chose his own way.
மனிதன் தான் திருச்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாளிலிருந்து அவன் செய்த ஒரு தவறு என்னவென்றால் அவர் சிஷ்யராகிய அந்த தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாதபடி தன் இஷ்டப்படி வாழ்ந்ததுதான்.
God's way. He did not choose God's way.
தேவனுடைய வழிகளை அவன் தெரிந்து கொள்ளாதபடி தன்னுடைய வழிகளை அவன்
தெரிந்து கொண்டான். His own way.
அவன் தன்னுடைய சொந்த வழிகளை தெரிந்து கொண்டான்.
We have a good verse here at the back that if you are humble, God will show you his way.
நமக்கு பின்பாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, தாழ்ந்தவர்களுக்கு தன் வழியை தேவன் காண்பிக்கிறார் என்று சொல்லி.
And so if you don't understand God's way, you know the reason.
நமக்கு தேவனுடைய வழிகள் தெரியவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன என்று நான் தெரிந்து கொள்ள.
God doesn't teach you his way, then you know the reason.
அவர் தன்னுடைய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்காததினால் தான் நாம் அவருடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியவில்லை.
That is because we are proud.
நாம் பெருமையுள்ளவர்களாக இருப்பதனால் அப்படி
கற்றுக்கொள்ளவில்லை. All who are humble, God will teach his way.
யாரெல்லாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் தன்னுடைய வழிகளை தெளிவாக நேர்த்தியாக கற்றுக் கொடுக்கிறார்.
More you remain humble, the more God will teach you more and more of his ways.
எவ்வளவு அதிகமாக நீங்கள் தாழ்மையிலே நிலைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக தேவன் தன்னுடைய வழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்.
And your way on earth, your own life, and your way on earth will be blessed.
உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் வழிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் நடத்தப்பட்டதாக காணப்படும்.
You understand God's way.
நீங்கள் தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது அப்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும்.
God's way is not just slightly different from man's way.
தேவனுடைய வழிகள் மனிதனுடைய வழியோட கொஞ்சம் விலகி இருப்பதாக நீங்க நினைத்துக் கொள்ளக்கூடாது.
It's very much different.
அது முற்றிலும் மாறாக உள்ளது.
Turn to a verse in Isaiah chapter 55.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரத்தை திருப்பலாம்.
In Isaiah 55 we read in verse 8 and 9.
புத்தம் 55வது அதிகாரம் 8:9 வாசிக்கலாம்.
Here we read, God says that my ways are not your ways and your ways are not my ways.
உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார்.
As the heavens are higher than the earth, so are my ways higher than your ways.
பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும் என் நினைவுகளும் பார்க்கலாம் உங்கள் நினைவுகளை பார்க்க என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது சொல்கிறார்.
Nobody knows how high the heaven is from the earth, even the end of the universe, nobody knows how high it is.
பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த அண்ட சராசரத்தினுடைய முடிவு எவ்வளவு என்பதை என்ன என்பதை இதுவரை மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியும்.
So, when you talk about heaven, where God dwells,
தேவன் வாசம் பண்ணுகிற பரலோகத்தை குறித்து நாம் சொல்லும் பொழுது
இட்ஸ் சோ மச் ஹையர் தென் தி எர்த்.
பூமியை காட்டிலும் அது எவ்வளவோ அதிகமாக உயர்ந்த ஒரு காரியம்.
I mean, if you were to compare the intelligence of a small ant that crawls on the floor with a human being,
பூமியிலே நடமாடிக்கொண்டிருக்கிற எறும்புடைய புத்திக்கூர்மையை மனிதனோட புத்திக்கூர்மையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது
மனிதனுடைய difference that is.
அது எவ்வளவு அதிகமாக இருக்கும்.
An ant is very stupid compared to a human being.
ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு எறும்பானது மிக மதியமான ஒரு ஜந்துவாக காணப்படுகிறது.
Even the ant has got some wisdom. The book of Proverbs says to store up for the future.
அந்த எறும்புக்கு கூட சில ஞானம் உண்டு என்று நீதிமொழியின் புத்தகம் சொல்கிறது. அது கோடை காலத்திலே ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது.
Some animals are even more foolish than the ant.
ஆனால் அது எறும்பை காட்டிலும் மிக சில மிருகங்கள் சில ஜீவராசிகள் ஞானம் இல்லாதபடி இருக்கின்றன.
The most foolish animal in the world.
பூமியில காணப்படுகிற எந்த மிருகத்திலும் ஞானம் குறைவானது என்று
a man with that, the most intelligent man with that animal.
மனிதனுடைய புத்திசாலித்தனத்தை அதிகமான புத்திசாலி உள்ள மனிதனுடைய ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
so different.
அது எவ்வளவு பெருத்த வித்தியாசம் உடையதாக காணப்படும்.
And the difference between God and us is
தேவன்
more than that.
தேவனுக்கும் மனிதனுக்கும் ஞானத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அதோட அதிகமாக ஞானம் காணப்படும்.
So how foolish it is for an ant to stand up in pride before a man and say, no, I know better than you.
ஒரு எறும்பானது ஒரு மனிதனுக்கு முன்பாக நின்று கொண்டு உன்னை காட்டிலும் எனக்கு அதிகமாக தெரியும் என்று சொல்லி தனது பெருமையில அது பேசினால் அது எவ்வளவு மதியனமான காரியமாக காணப்படும்.
What does an ant know about computers and television and all that?
அந்த எறும்புக்கு கம்ப்யூட்டரை குறித்தோ டெலிவிஷனை குறித்தோ ஏதாவது தெரியுமா?
It's so stupid for an ant to stand before a man and say, I know better than you.
ஒரு எறும்பானது மனிதனுக்கு முன்பாக நின்று கொண்டு உன்னை காட்டிலும் எனக்கு அதிகமாக தெரியும் என்று சொன்னால் அது எவ்வளவு மதியனமான ஒரு காரியம்.
It's the same when a man stands before God and imagines that he knows better.
அதே வண்ணமாக ஒரு மனிதனும் கூட தேவனுக்கு முன் நின்று கொண்டு தன்னுடைய கற்பனையிலே நான் தேவனை காட்டிலும் அதிகமாக தெரிந்திருக்கேன் என்று நினைத்துக் கொண்டால் அதுவும் அவ்வளவு மதியனமான காரியம்தான்.
A humble animal would accept that its master knows better.
ஒரு தாழ்மையுள்ள ஒரு மிருகமானது தன்னுடைய எஜமானுக்கு என்னை காட்டிலும் அதிகமாக தெரியும் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளும்.
Like an obedient dog you have in your house.
ஒரு கீழ்ப்படியுள்ள நாய் நீங்கள் வீட்டில் வளர்க்கிறீர்கள், அந்த நாய் தன்னுடைய எஜமானுடைய ஞானத்தை வச்சுக்கொண்டு கீழ்ப்படிந்திருக்கும்.
And why does that dog obey the master? Because it knows the master knows more than me.
அந்த நாய் ஏன் அந்த எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது? தன்னை காட்டிலும் தன் எஜமானுக்கு அதிகம் தெரியும் என்று நாய் ஒத்துக்கொள்கிறது.
If we had as much wisdom as that dog in the house,
அந்த வீட்டில் இருக்கிற அந்த நாய்க்குரிய ஞானமானது நமக்கு இருந்தால் நாம் ஒத்துக்கொள்வோம். அப்படியாக
we would all be very humble people.
நாம் எல்லோருமே தேவனுக்கு மிக தாழ்மையுள்ளவர்களாக காணப்படுவோம்.
And we wouldn't have any problems in our home.
நம்முடைய
வீட்டிலே சர்ச்சஸ்
நம்முடைய வீட்டிலே பிரச்சனை இருக்காது, சபைகளிலே பிரச்சனை இருக்காது.
You know that all the problems in homes and churches come because of pride.
நம் வீட்டிலும் சபைகளிலும் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்முடைய பெருமைதான் என்று உங்களுக்கு தெரியுமா?
And that pride is because we think we know what is right.
அந்த பெருமைக்கு காரணம் என்ன? நமக்கு சரி என்ன என்று தெரிந்திருக்கிறது என்று நினைக்கிறோம்.
And that's why when you read the Bible, you don't get any revelation from God.
ஆகவே தான் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கவில்லை.
Because God, like we read in that verse, Psalm 25:9, reveals his way only to the humble.
ஏனென்றால் நாம் வாசித்த சங்கீதம் 25:9 சொல்வது போல தேவன் தம்முடைய வழிகளை தாழ்ந்தவர்களுக்கு மாத்திரமே கற்றுக் கொடுக்கிறார்.
So you just take that one verse.
நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
And use it for the rest of your life.
உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு வசனத்தை மாத்திரம் உபயோகப்படுத்துங்கள்.
Lord, I am determined to be humble.
நான் ஒவ்வொரு நாளும் தாழ்மையில் இருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு சொல்லி பாருங்கள்.
To humble myself, to acknowledge that I know nothing.
நான் இந்த நாளிலிருந்து என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று ஒத்துக்கொள்கிற தாழ்மையிலே நிலைத்திருப்பேன் தீர்மானம் பண்ணுங்கள்.
You will find God's way very quickly.
அப்பொழுது நீங்கள் தேவனுடைய வழிகளை வெகு சீக்கிரத்திலே கற்றுக்கொள்வீர்கள்.
That's why when the disciples asked Jesus, who is the greatest in God's kingdom?
ஆகவே தான் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு பரலோக ராஜ்யத்திலே யார் பெரியவனாய் இருப்பான் என்ற கேள்வியை கேட்கும் பொழுது,
he took a little child and said, if you can humble your son like this child, then you are the greatest.
அப்பொழுது இயேசு கிறிஸ்துவர் சிறு பிள்ளையை தன்னிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்து காண்பித்து, நீங்களும் சிறு பிள்ளையை போல நீங்கள் உங்களை தாழ்த்தினீர்கள் என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார்.
See, we cannot physically become like children anymore. We are already grown up.
நாம் சரீர வளர்ச்சியிலே சிறு பிள்ளையை போல மாற முடியாது. ஏனால் நாம் பெரியவர்களாக வளர்ந்து விட்டோம்.
We cannot unlearn all the things we have learned from childhood.
சிறு வயதிலிருந்து நாம் அனுபவத்திலே கற்றுக்கொண்ட காரியங்களை திரும்பமாக அதை அவிழ்த்து மறந்துவிட முடியாது.
Impossible and not necessary also.
அது முடியாத காரியம், அது தேவையில்லாத காரியமும் கூட.
What did Jesus mean when he said you got to become like a little child?
சிறு பிள்ளையை போல மாற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் என்ன?
Have you seen little children when they are 1 or 2 years old?
சிறு பிள்ளைகள் 1, 2 வயதில் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்திருக்கிறீர்கள்.
They ask so many questions.
அவர்கள் அநேக கேள்விகளை கேட்பார்கள்.
Why is it like this, daddy? Why is it like that, mommy?
இந்த அம்மா இந்த காரியம் ஏன் இப்படி இருக்கிறது? அப்பா ஏன் இப்படி செய்கிறது?
How do you do that?
இது எப்படி செய்வது?
How do you ride a cycle?
எப்படி சைக்கிளை ஓட்ட வேண்டும்?
How do you increase the speed in the scooter?
ஸ்கூட்டரில் எப்படி வேகமாக ஓட்ட வேண்டும்?
They don't know anything.
அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது.
And they are not ashamed to admit that they don't know anything.
அவர்களுக்கு தங்களுக்கு தெரியாது என்று ஒத்துக்கொள்வதில் எந்தவித வெட்கமோ தயக்கமோ கிடையாது.
That's why they ask and ask and ask about every little thing.
ஆகவே தான் ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் குறித்து திரும்ப திரும்ப கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள்.
And if you can be like that before God,
நீங்களும் அப்படியாக தேவனுக்கு முன்பாக இருந்தால் எவ்வளவு நல்லதா
இருக்கும். Just when you begin your Christian life,
கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் மாத்திரமல்ல,
See, I've been a Christian 46 years.
நான் 46 வருடங்களா நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன்.
I'll tell my testimony.
நான் என்னுடைய சாட்சி இப்படியா சொல்கிறேன்.
Today,
இன்று
I know so little about God.
தேவனை குறித்து மிக கொஞ்சம் தான் எனக்கு தெரியும்.
Very little.
மிக மிக கொஞ்சம் தான் தேவனை குறித்து எனக்கு தெரியும்.
When I was young, I thought I knew a lot about God.
நான் வாலிபனாக இருக்கும் பொழுது தேவனை குறித்து அதிகம் தெரிந்து கொண்டதாக நினைத்துக் கொண்டிருந்தேன்.
Today, as I've come closer to God, I realize I know so little of his ways.
நான் இப்பொழுது தேவனிடத்திலே அதிகமாக நெருங்கி வந்த பின்பு நான் தேவனை குறித்து அறிந்து கொண்டது மிக கொஞ்சம் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன்.
And that's what happens when we come closer to the Lord.
நாம் தேவனிடத்திலே நெருங்கி வரும்பொழுது நமக்கு நடைபெறுகிற ஒரு அனுபவம் உண்டுதான்.
We think we know so much.
நாம் அனைவரும் அனைத்து காரியங்களை அறிந்து கொண்டதாக நினைத்துக் கொள்கிறோம்.
The closer we come to God, the more and more we become like little children.
நாம் தேவனிடத்திலே குட்டி சேர 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 நாம் ஒரு சிறு குழந்தை போல நாம் தெரிய ஒன்றும் தெரியவில்லை என்று நினைந்து கொட்டுப்படுவோம்.
We come to God like that.
அந்த வண்ணமாக நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது
He shows us amazing things in the same Bible that we read for so many years.
அப்பொழுது ஆச்சரியமாக நாம் இத்தனை வருடங்களாக வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதே வேதபத்திலிருந்து மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
Our life becomes more peaceful.
அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த சமாதானம் உள்ளதாக மாறும்.
Home becomes more peaceful.
நம்முடைய குடும்பங்கள் சமாதானம் உள்ளதாக மாறும்.
It's easier to fellowship with other people who are different from you.
நம்மை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்டவர்களோடு ஐக்கியப்படுவது லகுவாக இருக்கும்.
And we don't find fault with people so much.
அப்பொழுது மற்றவர்களோடு மற்றும் மீது நாம் குறை கண்டுபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க மாட்டோம்.
All this finding fault and criticizing others is all because you're so proud.
நாம் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறோம் மட்டுமா தான் மற்றவர்கள் மீது குறை கண்டுபிடிக்கிறோம் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
If you have a difficulty with another brother,
மற்ற சகோதரனோடு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் என்றால்
don't you feel the problem is with the other brother always?
அடுத்த சகோதரர்களுடன் பிரச்சனை என்று இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
Yes.
ஆமா, அனைவரும் அப்படிதான்
நினைக்கிறோம். Because you're proud.
ஏனென்றால் நாம் பெருமளவுள்ள இருக்கிறோம்.
The humble person will say, perhaps the fault is with me.
ஒரு தாழ்வுள்ள சகோதரன் இப்படியே சொல்வான், குற்றம் எங்கே இருக்குமோ என்று ஆராய்ந்து பார்ப்பாங்க, ஒத்துக்கொள்வாங்க.
Supposing two brothers are given a lot of numbers to calculate, say total amounts of money.
உதாரணமா ரெண்டு சகோதரனுக்கு வரவு செலவு கணக்கு பணத்தை பண விஷயத்தில் கணக்கு போடுவதற்கு கூட்டி கழிக்க ஒரு வேலையை
கொடுத்திருக்கிறாங்க.
ரெண்டு பேரும் ஒரே எண்ணிக்கையை தான் போடுகிறார்கள். ஆனா ரெண்டு பேரும் முடிவும் வித்தியாசமான தொகையாக இருக்கிறது. யார் தவறு செய்யப்படுவாரா?
The humble fellow will say, let me calculate again, maybe I'm wrong.
தாழ்வுள்ள சகோதரர் சொல்வார், நான் தப்பு செய்திருப்பேன் நினைக்கிறேன், நான் திரும்ப கூட்டி பார்க்கிறேன் என்று சொல்ல திரும்ப கணக்கு போட ஆரம்பிப்பார்.
Proud fellow say, no, I used to get 95% in maths, I'm not wrong.
ஆனா பெருமையுள்ள மனுஷன் சொல்வார், நான் பள்ளிக்கூடத்திலே கலந்திலே 199 மார்க் வாங்கிவிட்டேன், ஆகவே நான் சொன்னது சரிதான் சொல்லி.
He must be wrong.
அந்த மனிதன் தவறாக இருக்கலாம்.
And afterwards you'll discover him or the one who was wrong.
அதன் பிறகு தெரியும், அந்த 99 மார்க் வாங்கினேன் நினைத்துக் கொண்டிருந்தவன் தவறான கணக்கு போட்டிருக்க முடியும்.
See, God humbles us when we are proud.
நாம் பெருமளவில் இருக்கும்போது தேவன் நம்மை சிறுமைப்படுத்துகிறார்.
So it's very important for us if we want to live on earth as God wants us to live that we understand God's ways.
ஆகவே இந்த உலகத்திலே தேவன் விரும்புறவங்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமானது.
To take driving a car or a bus or a scooter.
ஒரு ஸ்கூட்டரையோ காரையோ பஸ்ஸையோ ஓட்ட வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
Isn't it good if you know how to drive it?
அதை ஓட்டுவது எப்படி என்று கற்றுக்கொள்வது நலமானதா?
If you know how to repair it, it's even better.
அதை எப்படி சரி ரிப்பேர் பண்ணுவது, அது பிரச்சனை வரும்பொழுது என்று அறிந்து கொண்டால் அது எவ்வளவு நலமாக இருக்கும்.
ஸ்கூட்டர் ஸ்டாப்ஸ் அலாங் தி வே.
வழியில ஓடி கொண்டிருக்கும் போது ஸ்கூட்டர் நின்று விட்டது.
ஐ நோ மை ஸ்கூட்டர் ஸ்டாப்ஸ் அலாங் தி வே.
என்னுடைய ஸ்கூட்டருக்காக போற வழியில் நின்று விடும்.
All I know is how to clean the spark plug or change the tire. I don't know anything more than that.
எனக்கு பஞ்சர் ஆகிவிட்டால் டயரை மாத்தவும் அல்லது நின்று விட்டால் ஸ்பார்க் பிளக் எடுத்து கிளீன் பண்ணி போடத்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது.
Person like Vettel Savalan knows more than that, so it will be easier for him.
அவர் வெற்றி செல்வனுக்கு அதோட அதிகமான வேலைகள் தெரிந்திருக்கலாம், அவர் லகுவாக கையாண்டு வருவார்னு நினைக்கிறேன்.
But because I don't know, I'm stuck there.
எனக்கு தெரியாத நிமித்தமாக அந்த பிரச்சனை வரும்பொழுது அதில் எனக்கு தடை உண்டாகி விடுகிறது.
I am stuck till somebody comes and helps me.
எனக்கு வேற ஒரு வந்து உதவிச்சு முறை நான் தடையோடு காத்துக் கொண்டிருக்கிறேன்.
Isn't it good to know certain things on earth? It helps us in our life.
நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை நாம் உலகத்திலே உலக வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டிருப்பது எவ்வளவு நலமா இருக்கிறது தெரியுமா?
Much more in the Christian life.
அதேவிட அதிகமான அளவு கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் அறிந்து கொண்டிருப்பது நலமா.
Understand God's ways.
தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வது மிக அவசியமாக.
Waste my life like wasting my time standing on the roadside with a scooter not moving.
ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ண தெரியாதபடி பிரச்சனையோடு இருக்கும்போது தெரியாதபடி நீர் காத்துக் கொண்டிருப்பது கிறிஸ்துவ வாழ்க்கையிலேயும் விஷயம் தெரியாவிட்டால் நான் காத்துக் கொண்டிருப்பது எவ்வளவு
நஷ்டத்தை. I may waste my time on the scooter standing on the roadside, but I'm not going to waste my life not understanding God's ways.
ana scooter prachana varumbolude naan kaathu kondirukkira prachana varukku periya nashtam undum illai ana christian vaalkile prachana varumbolude adai samalikka avarude valigalai theriyavittal enak perutha nashtam undagum.
So many things on earth I may not know how to do.
உலகத்தில் உள்ள அநேக காரியங்களை குறித்து அதை எப்படி செய்வது எனக்கு தெரியாமல் இருக்கலாம்.
ஐ கான்ட் குக் எனிதிங் மோர் தென் அன் ஆம்லெட்.
ஒரு ஆம்லெட் போடுவதை தவிர வேற எதையும் எனக்கு சமையல் பண்ண தெரியாது.
பட் காட்ஸ் வேஸ்
வழிகளை
ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப்
இட். தேவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
தி அதர் திங்ஸ் ஆன் எர்த் இஃப் ஐ கெட் டைம் ஐ லேர்ன் பட் இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ.
உலக வாழ்க்கையிலே எனக்கு நேரம் கிடைத்தால் உலகத்து காரியங்களை கற்றுக்கொள்வேன், அது எனக்கு பெரிய முக்கியமான காரியம்.
காட்ஸ் வேஸ்.
ஆனால் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வது
சோ குட்.
அது மிகவும் நல்லது.
Doctor who knows exactly what is wrong with you as soon as He examines you.
ஒரு நல்ல மருத்துவர் நீங்கள் அவருக்கு சென்ற உடனே உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு என்ன வியாதி என்பதை துல்லியமாக கணித்து சொல்வாங்கல்ல, எவ்வளவு நல்லவராக இருப்பார்.
It's like that when you know God's ways.
அதே ஒன்றுமாக தான் கர்த்தருடைய வழிகளை அறிந்து
கொண்டிருப்பீர்கள்.
உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது,
and you know immediately what to do.
இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
Because for years you spent your life studying God's ways.
இப்படியாக அநேக வருடங்களாக தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக கற்றுக்கொண்ட நிமித்தமாக அந்த சூழ்நிலையிலே உடனடியாக உங்களுக்கு பதில் தெரிகிறது.
My wife used to tell me of one senior doctor in Vellore.
வெள்ளூரிலே வேலை பார்க்கிற ஒரு சீனியர் டாக்டரை குறித்து என் மனைவி இப்படியாக சொல்லுவாள்.
He was so good.
அவர் நல்ல ஒரு மருத்துவர்.
That he could look at a man's walk and face and say immediately what the person's sickness is.
ஒரு மனிதன் நடந்து போற நடக்கிற விதத்தையும் அவன் முகத்தை பார்த்த உடனே இவருக்கு இந்த வியாதி இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்.
Amazing.
ரொம்ப ஆச்சரியமானது.
Because he spent so many years dealing with patients.
இப்படியாக அநேக வியாதியஸ்தர்களை வருடக்கணக்காக அநேக இடங்கள் பார்த்த முக்கியமாக அவர் தெளிவாக துல்லியமாக சொல்ல முடிந்தது.
People would go to him because they know that this man will give the correct diagnosis for my sickness.
அநேகம் வியாதியஸ்தர்கள் அவருக்கு சொல்லுவார்கள், ஏனென்றால் இவர் சரியாக துல்லியமாக தன்னுடைய வியாதியை கணித்து சொல்லுவார் என்று அறிந்திருப்பார்கள்.
Like that in the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கையை அதை அபியாசப்படுத்துவார்கள்.
Otherwise can't become doctors like that.
அப்படிப்பட்ட மருத்துவரை போல நாம் எல்லோரும் மாற முடியாது.
Because that requires a lot of money, a lot of intelligence, a lot of study.
அதுக்கு அதிகமாக புத்திசாலித்தனம் வேணும், அதிக பணம் வேணும், அதிகமாக படிக்க வேண்டும்.
பட் இன் நோயிங் காட்ஸ் வேஸ், விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ஆல் ஆஃப் அஸ் ஹியர் இன்க்ளூடிங் சில்ட்ரன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட்.
ஆனால் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வது சிறு பிள்ளைகள் கூட இதனை எளிதாக அறிந்து கொள்ள முடியும்.
தட்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் லெசன் யூ மஸ்ட் லேர்ன் இன் யுவர் லைஃப்.
உங்கள் வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வழி என்ன? தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வதுதான்.
வாட் இஸ் யுவர் வே லார்ட்?
ஆண்டவரே, உங்களுடைய வழியில் என்ன? ஆண்டவரே,
ஐ நோ மை வே.
என்ன வழி என்ற என்ன எனக்கு தெரியும்.
ஐ ஏர்ன் மணி,
எனக்கு பணம், நான் பணம் சம்பாதிக்கிறேன்.
மணி,
நீங்கள் எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறீர்கள்.
ஹவ் டு யூ ஸ்பெண்ட் இட்?
அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறீர்கள்?
யூ ஸ்பெண்ட் இட் யுவர் வே ஆர் காட்ஸ் வே?
அந்த பணத்தை உங்கள் வழியின்படி செலவழிக்கலாம் அல்லது தேவனுடைய வழியின்படி செலவழிக்கலாம்.
இஃப் யூ ஸ்பெண்ட் இட் காட்ஸ் வே, யூ வில் நெவர் கெட் இன்டு டெட்.
நீங்கள் தேவனுடைய வழியின்படி பணத்தை செலவழிப்பீர்கள் என்றால் நீங்கள் கடனாளியாக மாற மாட்டீர்கள்.
ஐ ஹவ் பீன் இன் டைம்ஸ் இன் மை லைஃப் when I first got married.
நான் திருமணமான பொழுதிலே இந்த திருமண வாழ்க்கையில்
நடந்தது. So little, I think less than almost anybody sitting here.
இங்க இருக்கிற எல்லாரும் கட்டிலும் மிக குறைந்த வருமானம் எனக்கு அந்த நாளில் இருந்தது.
That was 37 years ago.
37 வருடங்களுக்கு முன்பாக.
But even in those days I decided I will not get into that.
அந்த நாளிலும் கூட நான் தீர்மானம் பண்ணினேன், நான் கடன் வாங்க மாட்டேன் என்று சொன்னேன்.
Never buy any clothes which I can't afford.
என்னால் வாங்க முடியாது என்ற திராணிக்கு மிஞ்சிய ஒரு காரியத்தை, ஒரு டிரெஸ்ஸுக்காக பணத்தை நான் செலவழிக்க மாட்டேன்.
Food which we can't afford.
எங்களால் வாங்க முடியாத ஒரு பணத்தை செலவழித்து ஒரு ஆகாரத்துக்காக ஒரு பணத்தை செலவழிக்க மாட்டோம்.
Travel anywhere we can't afford.
எங்களால் பணம் செலவழிக்க முடியவில்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பிரயாணம் பண்ண மாட்டேன்.
If I don't have money to buy a ticket to go for a conference, I won't go for the conference.
கான்பரன்ஸ் போவதற்கு எனக்கு பணம் இல்லை என்று சொன்னால் அந்த கான்பரன்ஸ் நான் போக மாட்டேன்.
Because going to a conference is good, but getting into debt is bad.
ஆனால் கான்பரன்ஸ் போவது நல்லது, ஆனால் கடன் வாங்குவது மோசமானது.
I say, oh God, if you want me to go, you give me the money. If you don't give me the money, I can't go.
ஆகவே ஆண்டவரே, நான் கான்பரன்ஸ் போவது சுத்தமான எனக்கு பணம் தரங்கள், நான் பணம் தராவிட்டால் நான் கான்ஃபரன்ஸ் போக மாட்டேன்.
Because God's word is more important than even attending a conference.
தேவனுடைய வார்த்தை தான் மிக பிரதானம். கூட்டங்களில் செல்வதை காட்டிலும்
even it's more important than food.
ஆகாரத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை
more important than clothes.
ஒரு அமுத்தர் உடையை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை.
God's word says don't get into debt.
வேத வசனமானது கடன்படாத இருப்பாயாக என்று சொல்லும் பொழுது
I decided not that is more important than buying clothes or food or anything.
நான் இப்படி தீர்மானம் பண்ணினேன், ஆகாரத்துக்காகவோ உடைக்காகவோ எதற்காகவோ பணத்தை செலவழிப்பது காட்டிலும் கடன்படாத இருப்பது
நல்லது. That decision.
நான் அப்படி ஒரு தீர்மானத்தை செய்த நிமித்தமாக
66 years I've never been in debt for one day.
அந்த 66 வருடம் ஆயுச நாட்கள் முழுவதும் இதுவரை ஒரு நாள் கூட நான் கடனுக்குள்ளாக
ஆனதில்லை.
இப்படி என்னை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தாராளமாக பணம் இருந்தனால என்னை கடன் வாங்கவில்லை என்று சொல்லலாம்.
That was not true 37 years ago.
37 வருடங்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கவில்லை. அந்த நாளிலும் கூட குறைந்த வருமானத்தில் கூட நான் கடன்படாது இருந்தேன்.
Because I believe God's word. Man lives by God's word and not by food.
ஆகாரத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வசனத்தை நான் இப்படியாக விசுவாசித்திருந்தேன்.
In God's word I find God's ways.
தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய வழிகளை நான் கண்டுபிடித்தேன்.
I am humble. Lord, I only want to do what you want me to do.
ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதே மாத்திரம் தான் நான் செய்ய விரும்புகிறேன்.
I want to buy, I'll get into debt.
நான் விரும்புறதை நான் செய்ய விரும்பினால் நான் வாங்க விரும்பினால் நான் கடனாளியாக மாறியிருப்பேன்.
I want to travel where I want to travel I'll get into debt.
நான் போக வேண்டிய விரும்பின இடத்திற்கு நான் பிரயாணம் பண்ணியிருந்தால் நான் கடனாளியாக மாறியிருப்பேன்.
A lot of problems come in the lives of many believers because they don't obey God's word.
அநேக விசுவாசிகளின் வாழ்க்கையில பிரச்சனைகளோட காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை.
You know in the first chapter of Genesis
ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தை வாசிக்கலாம்.
You see there for 6 days
ஆறு நாட்களிலே தேவன் செய்த காரியங்களை பார்க்கிறோம்.
Every day he said something.
ஒவ்வொரு நாளும் அவர் சில வார்த்தைகளை அவர் பேசுகிறார்.
Says in verse 3 God said something.
வாசிக்கிறோம்.
See in those 6 days
இந்த ஆறு நாட்களிலும்
9 times you read the word God said God said God said
தேவன் சொன்னார் தேவன் சொன்னார் தேவன் சொன்னார் என்ற வார்த்தையை 9 முறை வாசிக்கிறோம்.
What does that teach us in the first page of the Bible?
அந்த முதல் பக்கத்திலே வேத பக்கத்தின் முதல் பக்கத்தில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது?
Thing that God said we have said okay
அங்கே தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அவருடைய சிருஷ்டியான பூமியானது சரி
ஆனேன்
பூமியும் எல்லாம் ஆனேன் ஒத்துக்கொண்டு
என்ன க்வெஸ்சன்
தேவன் சொன்ன காரியங்களுக்கு அவரால் கேள்வி கேட்கவில்லை.
தேவன்
சொன்னார் உடனே பூமியும் வானம் பூமியும் ஆமாம் என்று ஒத்துக்கொண்டு அவருடைய பலன் என்ன?
லாஸ்ட் வேர்ஸ் எவ்ரிதிங் வாஸ் வெரி குட்
எல்லாமே மிகவும் நன்றாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
Why are so many things so bad in our life?
நம்முடைய வாழ்க்கையில ஏன் அநேக காரியங்கள் நன்றாக இருக்கவில்லை?
Everything can be very good.
எல்லாமே நன்றாக இருக்க முடியுமே.
Every day of my life I can end in a very good way.
என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் நான் நன்றாக முடிக்க முடியுமே.
If I follow the same principle written on the first page of the Bible.
வேத புத்தகத்தில் உள்ள முதல் பக்கத்தில் எழுதப்பட்ட அந்த காரியத்தை நான் பின்பற்றினால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நன்றாக முடியும்.
God says something to me.
தேவன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்.
Get into debt.
கடனாளியாக மாறாது.
ஓகே லார்ட்
ஆமா
ஃபினிஷ் நோ டிஸ்கஷன் நதிங்
அதுல ஒரு வாக்குவாதமோ கேள்விக்கோ இடமே கிடையாது.
பட் ஐ நீட் திஸ் பட் ஐ நீட் எ ரெஃப்ரிஜரேட்டர்
ஆனா நோ ஐ நீட் நதிங் அந்த எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணுங்க எனக்கு அந்த பொருள் வேணுங்க இந்த பொருள் வேணுங்க ஒரு கேள்வியும் கிடையாது.
காட் தட்ஸ் எனஃப்
ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா சரி அப்படியே சரி.
I have seen people ruin their Christian life because they don't do they live by that first principle of first page of the Bible.
ஆதியாகமத்திலே முதல் பக்கத்திலே காணப்படுகிற அந்த ஒரு நீதியை தேவனுடைய வழிகளை பின்பற்றாத நிமித்தமாக அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்குள்ளாக மாறிவிடுவதை பார்க்கிறேன்.
You don't have to go to second page. First page itself you can learn it.
இரண்டாவது பக்கத்து கூட போக வேண்டியதில்லை முதல் பக்கத்திலேயே கற்றுக்கொள்ளலாம்.
Whatever God says
தேவன் என்னெல்லாம் சொல்கிறாரோ
like the heaven and earth said okay. You say, okay, Lord.
வானம் பூமியும் சரி என்று சொன்னதே அதே ஒன்று நானும் கூட தேவனை பார்த்து சரி என்று சொல்லலாம்.
Just say that your way is better than my way.
ஆண்டவரே என்னுடைய வழியை காட்டிலும் உம்முடைய வழிகள் மிக நன்மை நேர்த்தியானது என்று சொல்லலாம்.
All the confusion in our life has come because we have walked in our own way.
நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் நாம் நம்முடைய வழிகளே சென்றோம்.
See Proverbs chapter 14.
நீதிமொழிகள் 14 அதிகாரம்.
It's a very important verse here.
இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம் காணப்படுகிறது.
Proverbs 14.
நீதிமொழிகள் 14
verse 12.
12 வசனம்.
There is a way which seems right to a man, but its end is the way of death.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அது முடிந்தவும் மரண வழிகள்.
Now, clever people can say, yeah, I know how to handle my own life.
புத்திசாலியான ஜனங்களுக்கு இன்னும் வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கு
தான் seems right to you.
மனுஷனுக்கு செம்மையாய் சரியாய் தோன்றுகிற வழிகள் உண்டு.
But it leads to death.
ஆனால் அந்த சரியாய் தோன்றுகிற வழிகள் மரணத்திலே முடியும்.
Otherwise, if we had humbled ourselves and said, Lord, my way will only lead to death.
நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே என்னுடைய வழிகள் எல்லாம் மரணத்தில் தான் என்னை கொண்டு போய் விடும் என்று
சொல்லிவிடுவோம்.
நீ தான் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறீர்.
உங்களுடைய
வழிகள் மாத்திரமே என்னை ஜீவனுக்குள்ள நடத்தி சொல்லும் என்று ஒத்துக்கொண்டால்
humbled myself like that from the beginning of the time I was born again.
நான் மனம் திரும்பும் நாளிலிருந்தே இப்படியாக என்னை தாழ்த்தி தேவன் நோக்கி ஆண்டவரே உங்களுடைய வழிகள் மேலான என்று சொல்லலாம்.
You have done that from the day you were born again.
நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அப்படியாக நீங்கள் சொல்லுகிறவர்களாக காணப்பட்டிருந்தால்
you have been today.
இந்த நாளிலே நீங்கள் எவ்வளவு மகிமையான வாழ்க்கை
செய்ய முடியும். Up there.
நீ எவ்வளவோ மேலான வாழ்க்கை வளர்ந்திருக்க முடியும்.
Let me give you an example.
ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன்.
It's like a child who goes to school.
ஒரு பள்ளிக்கூடத்தில் செல்கிற ஒரு சிறு பிள்ளையை கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள்.
In the nursery class.
நர்சரி கிளாஸுக்கு போகிறது.
He is being taught the alphabets.
அங்கு ஆனா அவனா வந்து பாரு எழுத்து சொல்லிக் கொடுக்குறாங்க.
The teacher tells him how to write it like this.
அந்த எழுத்துக்களை எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள்.
And he says, no.
நான் கற்றுக்கொள்ள மாட்டேன்
சொல்லுவேன். No, that's not the way to write ஆ.
இப்படி ஆனா இப்படி எழுதக்கூடாது என்று சொல்லி இந்த பிள்ளை வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது.
Then teacher says, how should you write it?
எப்படி எழுதுவது? ஆசிரியர் வந்து பிள்ளையை பார்த்து
கேட்கிறாரு. Something on the board and said, this is how you should write.
ஒரு பழையில கிழக்கி விட்டு இப்படிதான் எழுத வேண்டும் என்று பிள்ளை சொல்லுகிறது.
Okay, teacher says, you want to learn it like that, learn it.
இப்படிதான் கிறுக்குதான் கத்துக்கொள்ளணுமா கத்துக்கொள்ளுன்ற ஆசிரியரை விட்டு விடுறாரு.
How far do you think he will progress in his education?
அந்த பள்ளிப்படத்தில் அந்த பிள்ளை எவ்வளவுதான் படித்து தேரும் என்று நினைக்கிறீர்கள்?
50 years later, you see this old man sitting in the nursery class.
50 வருட ஆனப்புறம் கூட அந்த 50 வயது உள்ள வயதான மனிதன் அந்த நர்சரி ஸ்கூல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், பள்ளிப்படத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்.
Because he refuses to give up his own way.
தன்னுடைய சொந்த வழிகளை விட்டுவிட விருப்பமில்லாத நிமிஷமாக அவன் அந்த நர்சரி பள்ளிக்கூடத்திலே இருக்கிறான்.
And other people who joined with him 45 years earlier,
45 வருடங்களுக்கு முன்பாக அவனோடு பள்ளிவிடம் சேர்ந்தவர்கள் இப்பொழுது கட்டி விட்டார்கள்.
PhD, they are about to retire after making lakhs of rupees.
அவர்கள் PhD மேல்படிப்பு எடுத்துவிட்டு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதித்து விட்டு ரிட்டையர் ஆவதற்கு கூட ஆயத்தமாயிருப்பார்.
What is the difference between them and this fellow?
அந்த மனிதனுக்கும் இந்த 50 வயதிலும் நர்சரியில் இருக்கும் என்ன வித்தியாசம்?
Every class, they said, okay, teacher, you are right, I am wrong.
ஒவ்வொரு வகுப்பிலும் ஆசிரியரே நீங்கள் சொல்வது சரி, நான் கற்றுக்கொண்ட தப்பு என்று
சொல்லுவேன்.
இந்த மனிதனோ 45 வருடங்களாக ஆசிரியரோடு சண்டை போட்டுக் கொண்டு இப்படியாக ஆனா எழுதக்கூடாது சொல்லி தான் கிறுக்கிறதையே சொல்லிக்
கொண்டு
அநேக விசுவாசிகளுடைய உண்மையான ஆளுக்கிய படம் இப்படித்தான் இருக்கிறது.
இந்த பர்சனல் லைஃப்,
அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே
the Lord says,
தேவன் சொல்கிறார்,
டேக் அப் யுவர் கிராஸ் எவ்ரி டே,
உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்கிறார்.
சே நோ டு யுவர் செல்ஃப்,
உங்களுடைய சுய சித்தத்துக்கு இல்லை என்று சொல்லுங்கள்.
டை டு யுவர் செல்ஃப்,
உங்களுடைய சுய சித்தத்துக்கு மறித்து போய்விடு.
அண்ட் ஃபாலோ மீ,
என்னை பின்பற்றி வா.
யூ சே எஸ்,
நீங்கள் ஆம் என்று சொல்கிறீர்களா?
தட் எனிமி ஆஃப் யுவர்ஸ், லவ் ஹிம்,
அந்த உங்களுக்கு சத்துருவாக காணப்படுகிற மனுஷனை சிநேகியுங்கள்.
The chap who is persecuting you, pray for him.
உங்களுக்கு உபத்திரப்படுத்துறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள்.
The chap who is cursing you, bless him.
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்.
And somebody fights with you, don't fight back.
உங்களோட சண்டை போடுறவரோடு நீங்க பதில் சண்டை போடாதீர்கள்.
Somebody gets angry with you,
உங்கள் மீது யாரோ கோபப்படுகிறார்கள்.
Proverbs 15, next chapter, verse 1 says, a gentle answer will turn away their anger.
நீதிமொழிகள் 15 அதிகாரம் அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனம், மெதுவான பிரதிவுத்தரம் உக்கரத்தை மாற்றும் என்று சொல்வது போல கோபத்தை மாற்றத்தக்கதான மெதுவான பதிவுத்தரங்களை சொல்லுங்களே.
I've seen that on the road sometimes.
சில நேரங்களில் பொருளை சில காரியங்களை பார்த்திருக்கிறேன்.
We all make mistakes when we are riding the scooter.
நாம் ஸ்கூட்டரில் செல்லும்பொழுது இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்கிறோம்.
Sometimes, you know, you come pretty close to somebody or you touch each other without harming anybody, another person's scooter.
வேற ஸ்கூட்டரில் போகும்பொழுது மற்ற ஸ்கூட்டரை லேசாக இடித்து விட்டு யாருக்கும் காயப்படாதபடி நிறுத்தி விடுகிறோம்.
And we don't know whether it's his fault or your fault.
இது அவருடைய தவறா அல்லது உங்களுடைய தவறா என்று உங்களுக்கு யாருக்குமே தெரியாது.
He is sure it is your fault.
அவருக்கு தெரியும் உங்க மீது தான் தவறு என்று சொல்லு.
So, if I say, I am sorry sir, excuse me.
நான் முந்தி கொண்டு மன்னித்து விடுங்கள், தவறு என்னுடையது என்று சொல்லிவிட்டால் எவ்வளவு நலமா
இருக்கும். It's okay, it's okay.
உடனே அவர் வந்து பொண்ணு பரவாயில்ல அப்படின்னு அவர் போயிடுவார்.
பட் யூ சே, வாட் ஆர் யூ டூயிங்,
நீங்க வந்து என்ன அப்படி பண்ணிட்டீர்கள் சொல்லி அதிகாரமா கத்தினார்.
Half an hour you'll be arguing there.
அங்க அரை மணி நேரம் அந்த வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும்.
It's foolish.
மதியனமான ஒரு காரியம் தான்.
Look at God's way.
தேவனுடைய வழிகளை அறிந்து கொண்டால் எவ்வளவு நலமான
ஜென்டில் ஆன்சர்,
மெதுவான பிரதியத்தில்.
Even if he starts shouting at you,
அந்த மனிதன் கோபப்பட்டால் கூட நீங்க மெதுவான பிரதியத்தில் சொன்னால் மன்னித்து விடுங்கள், தப்பு என்னுடையதான், மன்னித்து விடுங்கள் சொன்னால் எவ்வளவு நலமா இருக்கும்.
I have never seen a man in my life who remains hard after you say, I'm sorry.
மன்னித்து விடுங்கள் என்னுடைய தவறு சொன்ன பிறகு திரும்பவும் உங்களோடு சண்டை போடுகிற ஒரு மனிதன் இதுவரை நான் பார்த்ததில்லை.
But we are so proud.
பெருமளவுலாக காணப்படுகிறது.
We continue the quarrel sometimes for years.
சில நேரம் வருடங்களாக நாம் மற்றவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு
ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் ஃபார் 20 இயர்ஸ்,
சொத்து தகராறு பண்ணி கொண்டு 20 வருடங்களாக சண்டை போடுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன்.
Spent money on lawyers more than the cost of the property.
அந்த சொத்துடைய விலையை காட்டிலும் அதிகமான பணத்தை வட்டிகளுக்கு கொடுத்து கேஸ்ல போட்டுக்
கொண்டிருக்கிறார்கள். Lost their health and lost their sleep and lost everything.
அவர்கள் முட்டாளராக இருந்து தங்களுடைய தூக்கத்தையும் தங்கள் நேரத்தையும் தங்கள் பணத்தையும்
God's way is always better.
தேவன் வழிகள் எப்பொழுதும் சிறந்தவைகள் தான்.
I've been a believer 46 years and I found that to be true.
46 வருடங்களாக விசுவாசிகளாக இருந்து நான் அது உண்மை என்பதை நான் கண்டுபிடித்திருக்கிறேன்.
Your health is better, your sleep is better.
உங்களுடைய சரீர சுகமானது நலமாயிருக்கும், உங்கள் தூக்கமானது இனிமையாக இருக்கும்.
Understanding of God's word is better.
உங்கள் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்கிற அறிவு நன்மையாக இருக்கும்.
Greater anointing upon your life.
அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு அபிஷேகம் காணப்படும்.
If You humble yourself.
நீங்கள் உங்களை தாழ்த்தி,
say, Lord, I choose your way.
ஆண்டவரே, உம்முடைய வழியில நான் தெரிந்து கொள்வேன் சொன்னார்.
God says, don't love money.
தேவன் சொல்கிறார், பணத்தை நேசிக்காதே என்று சொல்கிறார்.
Say, Lord, I love money. Please help me to be free from.
ஆண்டவரே, நான் பணத்தை நேசிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள், பணத்தை இந்த வழியாக என்று சொல்கிறேன்.
Many years ago, I said this to the Lord.
அநேக வருடங்களுக்குமாக நான் இப்படித்தான் தேவரிடத்தில் சொன்னேன்.
I said, Lord, I'm not different from other people.
நான் மற்ற மனிதர்களுக்கு வித்தியாசமானவன் அல்ல.
I don't claim to be better than any human being in the world.
உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனை காட்டிலும் நான் சிறந்தவன் என்று சொல்லப்பட்டதாக இடத்துல ஒன்றுமே கிடையாது.
So people in the world love money. I must also be like that. I must be a lover of money.
உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பணத்தை நேசிக்கிறார்கள், நானும் அதே போல தான் பணத்தை நேசிக்கிற மனுஷனாக இருக்கிறேன் ஆண்டவரே.
And but the difference is they will not admit it.
ஆனால் ஒரு வித்தியாசம், அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள்.
I admit it.
நான் ஒத்துக்கொள்கிறேன்.
I am lost.
ஆண்டவரே, நான் காணாமல் போன ஆடு.
Lost in what?
எதிரே நான் காணாமல் போய்விட்டேன்.
I am lost in the pit called the love of money.
பண ஆசை என்கிற ஒரு சேற்று புரியிலே நான் விழுந்து நான் காணாமல்
போனேன். I can't save myself. It's too difficult to climb out of this.
இந்த சேற்றிலிருந்து என்னால் விடுபட முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது.
I try climbing up, I fall down after 3-4 feet.
நான் 2-3 அடி நேர முயற்சி பண்ணுகிறேன், திரும்பவும் பள்ளத்துக்குள்ள விழுந்து
விடுகிறேன். Lord, you came to seek and to save those who are lost.
ஆண்டவரே, காணாமல் போனவர்களை ரட்சிப்பதற்காக நீர் வந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டேன்.
Save me.
என்னை ரட்சியும்.
And he saved me.
அவர் என்னை ரட்சித்திருக்கிறார்.
It changed my life completely. Because I was humble enough to admit that I was in a pit called the love of money.
நான் என்னை பார்த்து நான் சிலையில் இருக்கிறேன், பணாசை என்கிற ஒரு சேட்டில் இருக்கிறேன் சொல்லி ஒத்துக்கொண்ட நிமித்தமாக தேவன் எனக்கு உதவி செய்து என்னோட வாழ்க்கையை மாற்றிருக்கிறார்.
I met one brother once.
நான் ஒரு சகோதரன் இப்படியா சந்தித்தேன்.
Used to be in our church, he's not with us now.
நம்மோடு ஒரு ஆரம்ப நாட்கள் இருந்தவர் இப்பொழுது நம்மோட சபையில் இல்லை.
He said to me,
அவர் என்கிட்ட சொன்னார்,
Oh, brother Zach, I finished with the love of money long ago.
பணாசை என்ன எப்பொழுதோ ஜெயித்து விட்டேன் என்று அவர் என்னை பார்த்து சொன்னார்.
Today, he's lost, he's gone much deeper into the love of money.
பணாசை என்கிற சேற்றில் மிக ஆழத்தில் சிக்கிக்கொண்டு நான் பார்க்கிறேன். ஏன்?
He was not honest enough to admit it.
தன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக பணாசையில் இருக்கேன் என்று ஒத்துக்கொள்ள காரணமே இல்லை.
Where did I get this understanding from?
இந்த அறிவு எனக்கு எப்படி வந்தது?
In Luke chapter 19,
லூக்கா 19வது அதிகாரம்,
we read there of a man called Zacchaeus.
அந்த சகேயு என்கிற மனிதனை குறித்து வாசிக்கிறோம்.
And it says here that Jesus went to Zacchaeus' house.
அந்த சபையோட வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து சென்றார் என்று வாசிக்கிறோம்.
And all the people saw it, said verse 7, he has gone to be the guest of a man who is a sinner.
அதை கண்ட யாவரும் ஏழாம் வசனத்திலே ஒரு சாதியான மனிதனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள்.
Everybody in the town knew Zacchaeus.
அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் சகேயு என்கிற மனுஷனை குறித்து தெரியும்.
Zacchaeus is not a man fooling around with women. That was not his sin.
சகேயுடைய பாவம் பெண்களோடு பாவம் செய்தது அல்ல.
His sin was not killing people. He was not a murderer.
ஜனங்களை கொலையாளி கூட அவன் கிடையாது.
He had one main sin.
அவனிடத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய பாவம் என்ன?
Love of money.
அது பணாசையான பாவம்.
And he cheated and made money.
அவன் அநேக ஜனங்களை ஏமாற்றி அதிகமாக பணம் சம்பாதித்திருந்தான்.
But that day,
அந்த நாளிலே,
he confessed his sin.
அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டான்.
He got saved.
அவன் ரட்சிக்கப்பட்டான்.
Jesus said in verse 9,
ஒன்பதாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்,
salvation has come to this house also today.
இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு கிறிஸ்து
சொல்கிறார். What did he get saved from?
முதலிலிருந்து ரட்சிக்கப்பட்டான்.
Not from fooling around with women. That was not his sin.
அவனுடைய பாவம் வந்து பெண்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பது அல்ல.
From the love of money.
பணாசை என்கிற ஒரு சேட்டிலிருந்து ரட்சிக்கப்பட்டான்.
When a man gives 50% of his goods to the poor, as it says in verse 8, you can be pretty sure he is saved from the love of money.
தன்னுடைய ஆஸ்தியிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் ஒரு மனுஷன் சொல்லிவிட்டாலே போதும், நிச்சயமாக பணாசம் விடுதலை விட்டான தைரியமாக சொல்லலாம்.
How many people have you ever heard of who give 50% of their money to the poor?
தங்களுடைய சொத்திலே ஆஸ்தியிலே பாதியை 50% ஏழைகளுக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு மனிதன் நீங்க யாரே பார்த்திருக்கீங்களா?
I have never met such a man in my life.
என்னுடைய வாழ்நாளிலே இதுவரை ஒரு மனிதன் அப்படி பார்த்ததில்லை.
He was really saved.
நிச்சயமாக இந்த மனிதன் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்.
How in a moment Jesus could save him?
ஒரு நிமிடத்திலே இயேசு கிறிஸ்து அவனை எப்படி ரட்சிக்க முடிந்தது?
Then Jesus said, he explained it.
அதை விளக்கமாக இயேசு சொல்கிறார்.
Understand.
பத்தாம் வசனத்திலே,
Son of man has come to seek and to save those who are lost in the love of money.
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே பண ஆசை என்கிற சேற்றிலே இழந்து போனதையும் தேடத்தான் மனுஷகுமார் வந்திருக்கார்.
I got my message for my need.
என்னுடைய தேவைக்கு இந்த வசனத்தின் மூலம்தான் நான் வழியை கற்றுக்கொண்டேன்.
Lord, I haven't cheated anybody as far as I know.
நான் யாரையும் ஏமாற்றவில்லை ஆண்டவரே, எனக்கு தெரியும்.
I love money like Zacchaeus.
ஆனால் சகோதரரே, போல நான் பணத்தை எவ்வளவோ நேசிக்கிறேன்.
But you came to seek and to save such people.
நீ இப்படிப்பட்ட இழந்து போன இப்படிப்பட்டவர்களைத்தான் நீ தேடவும் ரட்சிக்க வந்தீரா ஆண்டவரே?
Zacchaeus even cheated people.
ஆனால் இந்த சகோதரரையும் மற்றவர்களையும்
இப்படிப்பட்டவன்
ரட்சித்த நீர் என்னை ரட்சிக்க முடியாது.
The Lord said, Zacchaeus was honest.
சகையும் நேர்மையாக ஒத்துக்கொண்டான் என்று சொன்னார்.
I said I will be honest too.
நானும் நேர்மையாக சொல்கிறேன் என்று சொன்னேன்.
I'll tell you something, God's way.
நான் தேவன் வழிகளை உங்களுக்கு சொல்கிறேன்.
God's way is,
தேவன் வழிகள் என்ன?
Please listen.
ஜாக்கிரதையாக கவனியுங்கள்.
Whatever sin you confess is true of you.
உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக காணப்படுவது எந்த பாவத்தையும் நேர்மையாக
ஒத்துக்கொள்கிறீர்களோ,
எந்த பாவத்திலும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று முழு மனதோடு தேடி வாஞ்சிக்கிறீர்களோ அதிலும்
ரட்சிக்கப்படுகிறீர்கள்.
நீங்கள் தேவனிடத்தில் சென்று இப்படியா சொல்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே,
I am committing adultery every day.
ஒவ்வொரு நாளும் உபச்சாரம் நான் பண்ணுகிறேன் ஆண்டவரே என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்.
Sometimes 3-4 times a day, Lord.
ஒரு சில நாட்களில் 2-3 முறை உபச்சாரம் பண்ணுகிறேன்.
And say, Lord, it says, really, you are committing adultery 3-4 times a day?
Then we will see, one day, 2-3 times a day, you are committing adultery?
Yes, Lord.
How? How?
How? Not physically, Lord.
சரீர பிரகாரம் இல்ல ஆண்டவரே,
பட் இன் மை மைண்ட்.
ஆனா என்னோட
சிந்தனையிலே நான் உபச்சாரம் பண்ணிடுறேன்.
சிந்தனையிலே உபச்சாரம் பண்ணுவது சரீரத்தில் உபச்சாரம் பண்ணுற அளவுக்கு மோசமான நினைக்கிறாயா என்று உங்களை பார்த்து கேட்பார்.
எஸ் லார்ட், ஐ பிலீவ்.
ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்.
அப்படித்தான்
உங்களுடைய வார்த்தை சொல்கிறது.
And I want to look at myself. As a man who is physically committing adultery 3-4 times a day and coming to a meeting and sitting like a holy man.
ஒவ்வொரு நாளும் சரீர பிரகாரமாக உபச்சாரத்தை 2-3 முறை செய்துவிட்டு சபையிலே வேஷம் போட்டுக்கொண்டு பரிசுத்தவானை போல உட்கார்ந்து மனுஷனாக நீ பார்க்கிறேன் சொல்லி நம்மளே வாழ்க்கை அறிவுறுத்தால்,
not only an adulterer, Lord, I am a hypocrite.
நான் ஒரு உபச்சாரக்காரன் மாத்திரமல்ல ஆண்டவரே, மற்றவன் தான் வேஷம் போடுகிற வேஷக்காரன்.
In fact, Lord, I think I am one of the biggest hypocrites sitting in
our church. And
to make it worse, I even get up and testify like as if I am a holy man.
அதே அது மாத்திரமல்ல போகாது சொல்லி சபையில எழுந்திருந்து ஒரு பருத்தவனை போல நான் சாட்சி
கொடுக்கிறேன்.
உங்களுக்கு மேலாக எல்லாத்துக்கும் மேலாக ஒரு சிலர் உங்களை பார்த்து அவங்களை பற்றி எப்படி சொல்ல முடியும்? அந்த ஒரு எல்லாத்துக்கும் மேல நான் மூப்பராக கூட சபையில் இருக்கிறேனே.
And the Lord says, you really want to be free from that?
நீங்கள் உண்மையிலேயே இதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று தேவன் கேட்பான்.
Yes, Lord, I am in a pit.
ஆம் ஆண்டவரே, நான் ஒரு
சேற்று for years to get out of it.
அநேக வருடங்களாக இந்த குழியிலிருந்து விடுதலை விரும்பினேன், முடியவில்லை.
I can't get out.
என்னால் முடியவில்லை ஆண்டவரே.
You got to seek me and save me.
நீர் என்னை தேடி என்னை ரட்சிக்க வேண்டும்.
Do it. You've done it for others. Do it for me.
மற்றவர்களுக்கு அதை தேடி செய்கிறே, என்னையும் தேடி ரட்சியுங்கள் ஆண்டவரே என்று சொல்லுங்கள்.
He'll do it.
நிச்சயமா அவரை செய்வார்.
Mary Magdalene was worse than you.
உங்களை காட்டிலும் மகதலேனா மரியாள் மோசமான ஸ்திரியா இருந்தாள்.
She became so pure that God chose her to be the first one to see the resurrected Lord Jesus.
அந்த ஸ்திரியை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு தான் உயிர்த்தெழுந்தவன் என்று முதல் முதலாக தரிசனமாக தரிசனத்தை பார்க்கும்படியா அந்த ஸ்திரிக்கு அனுகரணம் பண்ணினாள்.
What a miracle God can do.
எவ்வளவு அதிசயத்தை தேவன் அந்த ஸ்திரியின் வாழ்க்கையில் செய்து.
He can make a crooked man like Zacchaeus give half his money to the poor, which we haven't done.
மோசமான மனிதனாக இருந்த சகோதரியை அவன் தன் வாழ்க்கையில் ஆஸ்திரியிலே பாதி ஏழைகளுக்கு கொடுக்க தீர்மானித்த பொழுது அவன் ஒரு பரிசுத்தமான தேவன் மாற்றினாரே.
We haven't done that.
நாம் அந்த அளவுக்கு செய்யவில்லையே.
Mary Magdalene was a prostitute. She became the holiest woman.
அவர்களா மரியாள் ஒரு உபச்சாரியா இருந்தால் அவளை ஒரு தேவன் ஒரு பரிசுத்த வாக்கியாக மாற்றி தன்னை கூட தரிசிக்கத்தக்கதாக உயிர்த்தெழுந்த முதலில் தரிசிக்கிற வாக்கியத்தை கொடுத்தாரு.
Do you believe that Jesus can take a prostitute in a town and make her the holiest woman in that town?
ஒரு பட்டணத்திலே ஒரு உபச்சாரியா இருக்கிற ஸ்திரியை எடுத்து இயேசுக்கு ஒரு பெரிய பரிசுத்த வாக்கியாக மாற்ற முடியும் என்று நம்புகிறீர்களா?
Yes,
நிச்சயமாக.
But God's way is this.
ஆனால் தேவன் வழிகள் இதுதான்.
He will do it only when a person admits his sin.
தங்களுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிற ஒரு மனிதத்தில் மாத்திரமே தேவன் அந்த ஒரு அசுத்தத்தை செய்ய முடியும்.
So the first thing you need to learn about God's way is that God loves honest people.
ஆகவே தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் ரகசியம் என்ன? தேவன் நேர்மையானவர்களை நேசிக்கிறார் என்பதுதான்.
If you have a fight with your husband or wife,
உங்கள் மனைவியிடத்திலேயோ புருஷனிடத்திலேயோ நீங்கள் சண்டை போட்டியிருக்கீங்க வைத்துக் கொள்ளுங்கள்.
And you tell the Lord, Lord, that this stupid wife of mine is like that.
ஆண்டவரே, என்னுடைய மனைவி எவ்வளவு மதியனவா இருக்கிறாள் என்று நீங்கள் சொல்லிக்
கொண்டிருக்கிறீர்கள். Foolish husband, I don't know, all the time he's causing problems for me.
ஆகவே ஆண்டவரே, இந்த புருஷன் எனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணி கொண்டுதான் சொல்லி புருஷனை குறித்து நீங்கள் திட்டம் செய்திருக்கிறீர்களா?
It's like that. I might as well tell you, the next 50 years you'll be fighting only.
இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை இருக்குமென்றால் நிச்சயமாக இன்னும் 50 வருடங்கள் சென்றாலும் உங்கள் வாழ்க்கை இதே வண்ணமாகத்தான் இருக்கும் என்று நான் நிச்சயமாக சொல்கிறேன்.
You're acting as if you never made any mistake.
ஏனென்றால் நீங்கள் இதுவரை ஒரு தவறும் செய்யாதவர்கள் போல மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே.
You say, but he also made a mistake. But you say that he also made a mistake.
அவரும் கூட தவறு செய்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா?
That may be true.
அது உண்மையா இருக்கலாம்.
But nowhere in the Bible are we asked to confess the sins of somebody else.
வேதத்தில் எங்கும் கூட மற்றவனுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கை வேண்டும் என்று சொல்லி அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படவே இல்லை.
Do you confess somebody else's sins?
மற்றவனுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களா?
Do you say my husband is like this, my wife is like this?
என் மனைவி இப்படி இருக்கிறாள், என் புருஷன் இப்படி இருக்கிறான் சொல்லி மற்றவனுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை
கொண்டிருக்கிறீர்களா? Like this.
அந்த சகோதரன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று சொல்லுகிறீர்களா?
That elder brother is like this.
Why
are you confessing his sin?
ஏன் மற்றவனுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீர்கள்?
If you are an angel without any sin, then you can confess somebody else.
நீங்கள் பாவம் இல்லாத ஒரு தேவதூதனை போல காணப்பட்டால் நீங்கள் மற்றவனுடைய பாவத்தை அறிக்கை பண்ணலாம்.
I'll tell you when you can confess somebody else's sin.
மற்றவனுடைய பாவத்தை நீங்கள் எப்படி அறிக்கை பண்ணலாம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
When you have finished confessing all your sins.
உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி விட்டு முடித்த பிறகு மற்றவனுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கை பண்ணலாம்.
And I don't think I'll finish till Jesus comes.
ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்வரை என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய முடியாது என்றுதான் நான் நம்புகிறேன்.
You know who was the first person who confessed somebody else's sin?
முதன் முதலாக மற்றவனுடைய பாவத்தை அறிக்கை பண்ணின மனிதன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா?
Who is it?
யார்?
ஆதாம்.
ஆதாம்.
The Lord asked him, what did you do?
ஆதாம் பார்த்து நீ என்ன செய்தாய் என்று தேவன் கேட்கிறார்.
I'll first tell you what my wife did, Lord.
முதலில் என் மனைவி என்ன செய்தாள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Lord is asking, what did you do?
நீ என்ன செய்தாய் என்று சொல்லி ஆதாமை பார்த்து தேவன் கேட்கிறார்.
I'll tell you what my wife did.
என் மனைவி என்ன செய்தாள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவள் அந்த பழத்தை புசிக்க கொடுத்தாள்.
I know that was a sin.
அது பாவம் என்று தெரியும்.
Why confess your wife's sin when God is asking you what you did?
ஏன் உங்கள் மனைவியோட பாவத்தை அறிக்கை செய்தீர்கள்? நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கும் பொழுது,
Why confess your husband's sin when he's asking you what did you do?
உங்களை பார்த்து மனைவியை பார்த்து உங்களோட பாவம் என்ன என்று தேவன் கேட்கும் பொழுது, ஏன் உங்கள் புருஷனுடைய பாவத்தை அறிக்கை பண்ணுகிறீர்கள்?
Haven't you seen that when two of your children fight?
சரி, உங்கள் பிள்ளைகள் இரண்டு பேர் சண்டை போடுறதை பார்த்து
கேட்கும்.
அவர்கள் இரண்டு பேரும் உங்களுக்கு வரும்பொழுது,
when one boy said, daddy, he hit me.
ஒரு பிள்ளை சொல்லுவா, நான் அப்பா அந்த பையன் அந்த மாதிரி அடிச்சான்.
What did he do?
நீ என்ன செஞ்சாலும்
What did he do?
அவன் என்ன செய்யறான்?
He hit you.
அவன் என்ன
அடிச்சான். Did you do anything?
நீ என்ன செஞ்சியா?
Put his head down and say, yeah, I also hit him.
தலையை குனிஞ்சிட்டு, ஆமா நானும் அடிச்சேன்.
We won't say that first.
முதலில் நம்ம அடித்தேங்கிறத முதல்ல சொல்ல மாட்டாங்க.
See, that is Adam's nature.
இதுதான் ஆதாமுடைய பாவம்.
Jesus was different.
ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல. அவர் மாறுபட்டவராக காணப்பட்டார்.
He never went around confessing other people's sins.
இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் மற்றவருடைய பாவத்தை அறிக்கை பண்ணிக்கொண்டு வருவார்.
No sin of his own.
அவரிடத்திலே தன்னிடத்திலிருந்து ஒரு பாவத்தை காண முடியவில்லை. அவருடைய பாவம் எல்லாம்
33 years.
33 வருடங்களை வாழ்ந்த பிறகு கூட ஒரு பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார்.
When he hung on the cross,
அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது,
he took the blame for your sin.
அவர் உங்களுடைய பாவத்தை அவர் தன் மீது சுமந்து அந்த படியை
ஏற்றார்.
என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தார்.
And he acted as if it was his own sin.
அவர் அந்த பாவங்களை சுமக்கும் பொழுது தன்னுடைய பாவத்தை சுமப்பது போல என்னுடைய பாவத்தையும் நம்முடைய பாவம் எல்லாத்தையும் அவர் சுமந்தார்.
That's why the Bible says he was made sin.
அவர் நமக்காக சாபமானார், நமக்காக பாவமானார் என்று வாசிக்கிறோம். யாருடைய பாவங்கள்?
Nothing of his.
அவருடைய பாவம் என்று ஒன்றுமே நம்முடைய பாவம்.
They put the blame was put on him and he just kept quiet.
நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டு, அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. அவர் அமைதியாக ஏற்றுக்கொண்டார்.
God was so delighted with him that he raised him from the dead.
தேவன் பிதாவாகிய தேவனுக்கு அவர் மிகுந்த மன சந்தோஷம் உண்டாக்கினது. அவர் சந்தோஷ நிமித்தமாக இயேசுவை உயிரோடு எழுப்பினார்.
அல்லாஹ், தட்ஸ் காட்ஸ் வே.
அதுதான் தேவனுடைய வழிகள்.
God loves those who don't blame other people.
மற்றவர்களை குற்றம் சொல்லாதவர்களை பார்த்து தேவன் மிக சந்தோஷப்படுகிறார்.
Who will humble themselves.
அவர்கள் தங்களை தாழ்த்துகிறார்கள்.
And like a little child say,
சிறுகளை போல அவர் இப்படி
எனக்கு
தெரியாது, நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், சொல்லி தாருங்கள்.
I want to say to you, brothers and sisters,
சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன்.
Many of our churches, there are many problems.
நம்முடைய அநேக சபைகளிலே அநேக பிரச்சனைகள்
காலங்கள். Those problems will disappear if we all learn to be honest about our own failure.
நம்முடைய தோல்விகளை குறித்து நாம் நேர்மையாக ஒத்துக்கொள்வதால் காணப்பட்டால் அந்த பிரச்சனைகள் ஒரு சனப்படுத்தலை காணாமல் முடிஞ்சிடும்.
Our homes can be like heaven, but they are not like heaven right now.
நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் பரலோகமாக மாறிவிடும். இப்பொழுது அது பரலோகமாக இல்லையே.
I can say that my home is a little bit like heaven today.
இந்த நாளில் நான் சொல்ல முடியும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்னுடைய குடும்பம் பரலோகத்தை போல காணப்படுகிறது.
It wasn't like that when I started also.
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய குடும்ப வாழ்க்கை பரலோகத்துக்கு
like it. Not know this way when I got married.
நான் திருமணம் ஆகும் பொழுது எனக்கு இந்த ரகசியம் தெரியவில்லை.
I took 16 years to find it.
16 வருடம் கழித்து தான் அதை நான் கண்டுபிடித்தேன்.
All of you who get married now are so lucky. You can hear this message right from the beginning.
இப்பொழுது திருமணம் பண்ணிற உங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றால் அதனுடைய ரகசியத்தை இந்த நிலையிலே நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள்.
A way of honesty.
நேர்மையான வழி.
A way of taking the blame.
பணியை நாமே ஏற்றுக்கொள்வது.
The way of humbling ourselves.
நம்மை நாமே தாழ்த்துகிற ஒரு
வழி. The way of not blaming other people.
மற்ற மனிதர்களை குறை சொல்லாது இருக்கிற ஒரு வழி.
The way of confessing our own sin.
நம்முடைய பாவத்தை மாத்திரம் அறிக்கைப்படுகிற வழி.
And full stop. When I finish my sin, full stop.
என்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணி முடித்த உடனே அது ஒரு முத்து பணி ஏற்றுக்கொள்வது.
Even in the Roman Catholic churches, nobody is allowed to go to the priest and confess somebody else's sin.
கத்தோலிக்க சபையில கூட அங்க பாதிரியார்கள் சென்று மற்றவருடைய பாவத்தை அறிக்கை பண்ணுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது.
I've never been a Roman Catholic, but I've heard that people go to the priest and confess their sins.
நான் ஒரு கத்தோலிக்கனா இருந்ததில்லை, ஆனால் கத்தோலிக்க சபையில பாதிரியிடத்தில் சென்று ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை அறிக்கை பண்ணுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
Some of you who are Catholics, tell me.
கத்தோலிக்க சபையில வந்தவர்கள் நீங்கள் பண்ணி சொல்லுங்கள்.
Could you confess somebody else's sin to that priest?
மற்றவர்கள் செய்த பாவத்தை குறித்து நீங்கள் அந்த பாதிரியிடத்தில் மன்னிப்பு கேட்க முடியுமா, அறிக்கை பண்ண முடியுமா?
I don't think so.
நிச்சயமாக முடியாது என்று
நான் சொல்லுகிறேன். You certainly can't confess somebody else's sin to God.
அதே ஒன்றுமாக தேவனிடத்திலும் கூட மற்றவருடைய பாவத்தை நாம் அறிக்கை பண்ணவே முடியாது.
Whenever Jesus wanted to help somebody,
எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய விரும்புகிறாரோ,
he always asked that person to say what his need was.
அந்த மனிதன் தன்னுடைய தேவை என்ன என்பதை தன் வாயினாலே சொல்லும்படியாக தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறார்.
We read once of two blind men who were following Jesus.
இயேசுவை பின்பற்றின இரண்டு கூடர்களை குறித்து வாசிக்கிறோம்.
And the question Jesus asked them was this.
அந்த கூடர்களை பார்த்து இயேசுவை கேட்ட கேள்வி இப்படித்தான் இருக்கிறது.
In I think it's Mark chapter 10.
மார்க் 10 அதிகாரத்தில் வாசிக்கலாம்.
Two blind men.
இரண்டு கூடர்கள்.
And one of them is mentioned here. His name is Bartimaeus in 46.
46 வசனத்திலே
Verse 52. Oh, your way, your faith has made you well.
நீ போகலாம், உன் விசுவாசம் நீ ரட்சித்தது.
Immediately he gained his sight.
உடனடியாக அவன் பார்வையடைந்து தன் வழியில் போனான்.
So when the Lord comes to us or we go to the Lord.
நாம் தேவனிடத்தில் வரும்பொழுதோ அல்லது தேவனிடத்தில் வரும்பொழுதோ,
he doesn't ask you, what did Bartimaeus say? Lord, there's a friend of mine over there who's blind. Can you do something for him?
அந்த பத்தனையின் கூடன் என்னுடைய நண்பனோட ஒரு கூடமா இருக்கிறான், அவனுக்கு கண் பார்வையை செய்யணும் சொல்லி இயேசுவத்தில் சொன்னதாக வாசிக்கிறோமா? உங்கள் கண்டு திறக்கப்பட்ட பின்பு மற்றவருடைய
உங்கள்
கண்களை கூட இருக்கும் பொழுது உங்கள் நண்பனுடைய கண் கூட இருக்கிறது என்று சொல்லி நீங்க கேட்ட என்ன பிரயோஜனம்?
சிஸ்டர், யுவர் ஐஸ் ஆர் பிளைண்ட்.
சகோதரியே, உங்கள் கண்கள் கூட இருக்கிறது.
யுவர் ஹஸ்பண்ட்ஸ் ஐஸ் ஆர் ஆல்சோ பிளைண்ட்.
உங்கள் புருஷனுடைய கண்களும் கூட இருக்கிறது.
கோ டு காட் ஃபார் யுவர் ஓன் நீட் ஃபர்ஸ்ட்.
உங்களுடைய தேவையை உங்கள் கூட்டு தன்னை மாறத்தக்கதாக தேவனுக்கு சொல்லுங்கள்.
சே, லார்ட், I am blind, please open my eyes.
அன்றுவே நான் கூட இருக்கிறேன், நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுங்கள்.
And if my friend is blind, bring him also to the Lord. Lord, let him tell his need to the Lord.
உங்களுடைய நண்பன் கூட இருந்தால் அவனை நான் ஆண்டவரிடத்தில் கொண்டு வரட்டும், அவன் தன்னுடைய தேவையை நேரடியாக பெற்றுக் கொள்ளட்டும்.
That honesty,
அந்த நேர்மைதான்.
That is God's way.
அதுதான்
so simple.
அது மிக எளிதான ஒரு
வழி. God has not made his way complicated.
தேவன் தம்முடைய வழிகளை மிக குழப்பமுள்ளதாக மாற்றவே இல்லை.
And it's very easy for a humble person to be honest.
ஒரு தாழ்மையுள்ள மனிதனுக்கு மிக எளிதாக தான் நேர்மையாக இருக்கத்தக்கதான வழியை கண்டுபிடிக்க முடியும்.
Like the woman caught in adultery.
உபச்சாரத்திலே கையுங்குளமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீ.
Let's turn to that story in John chapter 8.
யோவான் 8 அதிகாரத்திலே அந்த கதையை வாசிக்கலாம், திருப்பலாம்.
All the people were confessing her sin.
அங்கே கூடியிருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த ஸ்திரீயோட பாவத்தை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
What was the problem with these Pharisees?
இந்த பரிசேயரோட பிரச்சனை என்ன?
Verse 3 and 4.
மூன்று நான்கு வசனங்கள்.
What I have been telling you from the beginning.
நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம்,
they did not confess their own sin, they confessed that woman's sin.
அவர்கள் தங்களுடைய பாவத்தை அறிக்கை பண்ணாதபடி அந்த ஸ்திரீயுடைய பாவத்தை தான் அறிக்கை பண்ணிக் கொண்டிருந்தார்கள்.
What they said about the woman was right.
அந்த ஸ்திரீயை குறித்து அவர்கள் சொன்னதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மைதான்.
And all the bad things you have said about your husband may be right. Your husband may be so bad.
உங்கம்மா புருஷனை குறித்து நீ சொல்கிற எல்லா காரியங்களும் உண்மையா இருக்கலாம், அவர் அவ்வளவு மோசமானவராக இருக்கலாம்.
What you say about your wife may be true.
She may be
so bad as you say, correct.
உங்க மனைவியை குறித்து நீங்க சொல்கிற காரியம் எல்லாம் உண்மையா இருக்கலாம், நீங்க சொல்லுவது நூற்றுக்கு நூறு சரியா இருக்கலாம்.
That is not the question.
ஆனா அது உண்மையான கேள்வி.
God didn't say what you say is all wrong.
நீ சொல்லுவது தவறு என்று ஆண்டவர் சொல்ல போவதில்லை.
What the Lord said to them basically was,
அவர்களை பார்த்து இயேசு குறித்து சொல்லுகிற முக்கியமான காரியம் என்ன?
Here you confess your sin first.
நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணு.
Before you deal with her sin. That's basically the question.
அந்த ஸ்திரீயுடைய பாவத்தை அறிக்கை பண்ணிருந்தானே உன்னுடைய தவறை உணர்ந்து
கொள்ள. He said, if anyone is without sin, you throw the first stone.
அவர்களை பார்த்து இயேசு குறித்து சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று சொல்லிவிட்டார்.
What did they do?
அவர்கள் என்ன செய்தார்கள்?
They should have knelt down and said, Lord, I'm sorry for accusing somebody else.
அவர் உடனடியாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே அந்த மற்ற ஸ்திரீயுடைய பாவத்தை நான் பார்த்து அறிக்கை பண்ணினேன் என்று நேர்மையாக ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும்.
Please forgive me, I'm also a sinner.
ஆண்டவரே நான் ஒரு பாவிதான், என்னை மன்னி என்று சொல்லி இருக்க
வேண்டும். My sins are more secret.
என்னுடைய பாவங்களும் ரகசியமான பாவங்கள் ஆண்டவரே.
Hers is open.
அவருடைய பாவமானது வெளியரங்கமானது.
But I also deserve to be stoned.
நான் கூட கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் ஆண்டவரே.
Only thing, I was not caught. Poor lady, she was caught.
நான் பாவத்திலே மாட்டிக்கொள்ளவில்லை, பாவம் அந்த ஸ்திரீ பாவத்திலே மாட்டிக்கொண்டு விட்டார் என்று சொல்ல வேண்டும்.
If there was one Pharisee who knelt down like that,
இப்படியாக ஒரு பரிசேயன் அங்கு முழங்காப்பிட்டு வேலிடத்திலே அறிக்கை பண்ணியிருந்தால்,
he would also been saved.
அந்த நாளிலே அவன் கூட ரட்சிக்கப்பட்டு.
What did they do?
ஆனால் அவர்கள் என்ன செய்தார்?
They all walked away. Verse 9.
அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து
போய்விட்டார்கள்.
ஒருவரும் தங்கள் பாவத்தை அறிக்கை பண்ண ஆயத்தமாக இருக்கவில்லை.
Older ones walked away first.
முதலில் பெரியவர்கள் தான் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார்கள்.
He was left there to confess the sin.
தங்களுடைய பாவத்தை அறிக்கை பண்ணதற்காக யார் தான் அங்கே
நிலை நின்றார்?
பாவம் அந்த ஒரு ஸ்திரீ மாத்திரம் இருந்தாள்.
She was saved.
அவள் அங்கு ரட்சிக்கப்பட்டாள்.
She was the worst of the lot.
அங்கு இருக்கிறவர்களே அவளிடம் மோசமான பாவத்தை செய்த.
She was much worse than those Pharisees.
அந்த பரிசேயர்களை காட்டிலும் எவ்வளவு மோசமானவளாக இருந்தாள்.
She was the only one who was saved.
ஆனால் அந்த நாளிலே அவள் ஒருவள் அந்த ஒருத்தி மாத்திரமே ரட்சிக்கப்பட்டாள்.
That is God's way.
அதுதான் தேவனுடைய வழிகள்.
He saves those who are honest.
நேர்மையுள்ளவர்களை தேவன் ரட்சிக்கிறார்.
Whatever sin you honestly confess, you'll be saved from that.
எந்த பாவத்தை எல்லாம் நீங்கள் நேர்மையாக ஒத்துக்கொள்கிறீர்களோ நீங்கள் அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க முடியும்.
You sit there and say, I've got a good testimony in the church. Everybody thinks I'm a wonderful young brother or pastor.
அருமையான ஒரு வாலிப சகோதரன் வாலிப சகோதரி என்று சொல்லி உங்களுடைய அருமையான சாட்சியை குறித்து மெச்சிக்கொண்டு நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணாதிருந்தால்,
the Lord will say, okay, you sit with your testimony.
உங்கள் சாட்சியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் நீ தேவனுடைய கைவிட்டு விடுவார்.
Hypocrite in the rest of your life.
நீ நாயகனால் முழுவதும் ஒரு மாயமாளக்காரனாவே இருந்து அழிந்து போய் என்று சொல்லிவிடுவார்.
31 years ago I decided I will not be a hypocrite anymore.
நான் 31 வருடங்கள் முன்பாக ஆண்டவரே இப்படிப்பட்ட மாயமாளக்காரனாக நான் இருந்து விரும்பவில்லை என்று
சொன்ன. Hypocrite like you.
நானும் உங்களைப் போல ஒரு மாயமாளக்காரனாக இருந்து
church pretending to be holy.
சபையில உட்கார்ந்து கொண்டு பரிசுத்தவான் போல அடித்துக் கொண்டிருந்தேன்.
Tired of it.
அது எனக்கு அந்த வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டது.
Lord, I want to be free.
ஆண்டவரே இந்த மாயமாளத்திலிருந்து விடுதலையாக வேண்டும்.
And he set me free.
அவரே விடுதலை ஆக்கினார்.
When I was honest.
நான் நேர்மையா இருக்கும்போது நீ விடுதலை.
Simple. God loves honest people.
தேவன் நேர்மையானவர்களை நேசிக்கிறார். மிக எளிதான ஒரு வாழ்க்கை.
And she got saved.
அவள் ரட்சிக்கப்பட்டாள்.
And all the others were lost.
மற்றவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள்.
They could have easily escaped if they were honest.
அவர்கள் நேர்மையா இருந்தால் அவரும் கூட ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமே.
You think God doesn't know all the things you've done in secret?
நாம் ரகசியமாக செய்த காரியங்களை தேவன் அறியாதிருக்கிறான் என்று நினைக்கிறீர்களா?
He doesn't expose it.
தேவன் அதை வெளியிடமாக்கவில்லை.
Jesus didn't expose these fellows sin saying, hey, I know what you did, I know what you did.
இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த பாவத்தை உங்களுடைய பாவம் எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர்களை மிரட்டவில்லை.
He could have humiliated them.
அவர்களை அப்படியாக அவர்கள் பாவத்தை வெளியிடமாக்கி அவர்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம்.
He said, you old man, I'll make a list now of about 100 sins you committed.
அந்த வயதான மனிதனே உங்களுடைய பாவங்கள் 100 பாவத்தை நான் பட்டியல் போட்டு சொல்லட்டுமா எல்லாரும் முன்பாக என்று சொல்லி அவரை மிரட்டி இருக்கலாம். அவன் மனுஷன் ஓடி இருந்திருப்பான்.
I think they went away because they were afraid that he might do that.
இயேசு கிறிஸ்து செய்ய விடுவாரோ என்று பயந்துதான் அவர்கள் ஓடி விட்டார்கள்.
How sad.
doesn't humiliate us like
that. He
knows our sins, but he won't tell anybody
about it. That's
his goodness.
God
is good.
Think
for a moment, my brothers and sisters.
Haven't you
committed many, all of you sitting here, haven't you committed sins that you'd be thoroughly ashamed if it was shown here on a video screen to all the people
here?
May God help us to learn it.
Bow
our heads for a moment.